அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பொறிவாயில் ஐந்தவித்தான் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் பொறிகளை வழியாக உடைய ஐந்து அவாவினையும் அறுத்தானது பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார்.
மெய்யானது அறுத்தான் என்றதுக்கு என்ன எழுதுகிறார்? அறுத்தானது என்று உருவு கொண்டு வந்து சேர்க்கிறார்.
பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார், மெய்யான ஒழுக்க நெறி என் கண் வழுவாது நின்றார், நீடு வாழ்வார், பிறப்பு இன்றி எக்காலத்தும் ஒரு தன்மையராய் வாழ்வார்.
பிறப்பு இப்ப எல்லாமே அதான் வீடு பேராதிகளைத்தான் சொல்லுகிறார்கள். பிறப்பின்றி எக்காலத்தும்
யார் வாழ்வார்கள்? ஒழுக்க நெறியை நின்றார் வாழ்வார்கள். எந்த ஒழுக்க நெறியை நின்றால் வாழ்வார்கள்? மெய்யான ஒழுக்க நெறியை நின்றார் வாழ்வார்கள். எந்த மெய்யான ஒழுக்க நெறி? பொறிவாயில் ஐந்தவித்தானது பொய்தீர் ஒழுக்க நெறி. இவ்வளவும் புரிந்து கொண்டால் முதல் சரி. அப்போ நீ வாழுகிற பொழுது இறைவன் வகுத்ததாகிய அந்த ஒழுக்க நெறியின் கண் நின்று வாழ்ந்தால் நீ வீடு பேர் அடையலாம். அப்ப இப்ப இங்க என்ன சொல்ல வருகிறார்? ரெண்டிலே மன வழிபாடு சொல்லி, ஒரு இடத்துல வாக்கு வழிபாடு சொல்லி, இப்போ உடம்பிலே நீ அறத்தின்படி நிற்க வேண்டும். உடம்பு வழிபாடு சொல்லுகிறார், மெய்யினுடைய வழிபாடு சொல்லுகிறார். நுட்பமான உரை இதற்கு எழுதுகிறார். இது கொஞ்சம் நீங்க கவனியுங்க. உரை குறிப்பு. இதை நான் முன்னுக்கு சொன்னதை சொல்லுறார். அவா ஒன்று தானே. பொறிவாயில் ஐந்தவித்தான் என்பதற்கு ஐந்து அவா என்று பொருள் சொல்லனாலும் கூட அவா ஒன்றுதான். ஐந்து பொறிவழியாக போகிறபடியால் அது ஐந்தவா என்று சொல்லப்படுகிறதே தவிர அவா ஒன்றுதான். அந்த சின்ன இடையூறுகளெல்லாம் நீக்குகிறார் பரிமளலகர். பொறிவாயில் ஐந்தவித்தான் என்றால் ஐந்து அவாவினை அவித்தான் என்று சொல்ல வேண்டும். அப்படியானால் அடுத்த கேள்வி வரும், அவா ஐந்தா? அவா என்பது ஒன்றுதான். அது கண் வழியாக போகிற பொழுது ஒரு அவா, காது வழியாக போகிற பொழுது ஒரு அவா, மூக்கு வழியாக போகிற பொழுது ஒரு அவா என்று பிரிக்கப்படுகிறதே தவிர அவா ஒன்றுதான். அதை சொல்லாமல் போனால் மாணவர்கள் அவா ஐந்து இருக்கிறது என்று உறுதியாக நினைத்து விடுவார்கள் என்பதற்காக பரிமளகர் உரை குறிப்பில் எழுதுகிறார்.
புலன்கள் ஐந்து ஆகலாம்,
புலன்கள் ஐந்தாகலான்,
அவற்றின் கண் செல்கின்ற
அவாவும் ஐந்தாயிற்று. அவா ஐந்து என்று முடிவு செய்து விடாதீர்கள். புலன்கள் ஐந்தின் வழியாக செல்லுகிறபடியால் அது ஐந்தாயிற்று.
ஒழுக்க நெறி ஐந்தவித்தானால் சொல்லப்பட்டமையின் ஆண்டை ஆறநுறுப்பு செய்யுட்கிழமை கண் வந்தது.
பழையபடி நமக்கு சிக்கல் வந்து விட்டது. திரும்பி வாசிங்க. பொய்தீர் ஒழுக்க நெறி
புலன்கள் ஐந்து ஆகலான், அவற்றின் கண் செல்கின்ற அவாவும் ஐந்து ஆயிற்று. ஒழுக்க நெறி ஐந்தவித்தானால் சொல்லப்பட்டமையின் ஆண்டை ஆறநுறுப்பு செய்யுட்கிழமை கண் வந்தது. கபிலரது பாட்டு என்பது போல இவை நான்
என்பது போல. அதுல
இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ஆறாவது உருவு உங்களுக்கு தெரியும். அது என்ற சொல் சேர்த்தால் அது அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கத்துக்கு என்னென்னத்துக்கு பயன்படுத்துவது என்று போட்டிருக்கிறார்கள். இந்த ஆறநுறுப்பாகிய அது என்பதை எப்படி உள்ளே கொண்டு வரலாம்? இதுதான் கேள்வி. குறளிலே இல்லை. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் என்று இருக்கிறது. ஆறாவது உருவாகிய அது என்ற உருவை கொண்டு வந்து சேர்த்து அவனது பொய்தீர் ஒழுக்க நெறி என்று இவர் உரை எழுதியிருக்கிறார் பரிமளலக. அதற்கு விளக்கம் சொல்ல போகிறார். அந்த விளக்கத்தை முதல் தெரிந்து கொள்வோம். நமக்கு ஒரு பொருள் உரிமையாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருள் பல பொருட்கள் நமக்கு உரிமையாக இருக்கிறது. அந்த உரிமை பொருளுக்கு கிழமை பொருள் என்று தமிழிலே பெயர். கிழமை என்றால் உரிமை. அதனால்தான் முருகனை பற்றி சொல்லுகிற பொழுது குறிஞ்சி கிழவன் என்று பெயர் வைக்கிறார்கள். கிழவன் என்றால் உரிமையானவன் என்று அர்த்தம். வயதானவன் என்ற அர்த்தம் இன்னொன்று, உரிமையானவன் என்ற அர்த்தம் இருக்கிறது. அதனாலே இப்ப சனிக்குரிய கிழமை என்றபடியால் சனிக்கிழமை, வெள்ளிக்குரிய கிழமை என்றபடியால் வெள்ளிக்கிழமை. கிழமை என்பது உரிமை. இதிலே நாங்கள் சும்மா அதை எண்ணம் வர்றபடியா சொல்றேன், இதுக்கு பொருத்தம் இல்லாதது. வெள்ளியும் செவ்வாயும் ஏன் அதிகம் வழிபடுகிறோம்? சும்மா அப்பப்ப இது ஒரு அவாந்தர பயம். வெள்ளி செவ்வாயை தான் நம் வழிபாட்டுக்குரிய நாளாக வைத்திருக்கிறோம், பெரும்பான்மையானவர் வைத்திருக்கிறோம். ஏனென்று கேட்டால் அது புனிதமான நாள் என்கிறோம். அப்படி அல்ல, அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வெள்ளி, வெள்ளி என்ற கிரகம் இருக்கிறதே, காமத்தை தருகிற கிரகம். செவ்வாய் சண்டையை தருகிற கிரகம். அந்த நாட்களிலே அந்த இயல்புகள் மீதூறும். செவ்வாய்க்கிழமையிலே சண்டை குணம் இயல்பா வரும், புருஷனோட கண்டபடி வாய் கொடுக்கப்படாது. வெள்ளிக்கிழமையிலே காமம் உணர்ச்சி அதிகம் வரும். இந்த ரெண்டு இயல்பையும் அந்த நாட்களிலே அதிகம் வருகிறபடியால் வழிபாட்டிலே மனம் செலுத்தினால் அதை அடக்கலாம் என்பதற்காகத்தான் அந்த ரெண்டு நாட்களிலும் அதிகம் வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு காரணம், இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு. இப்போ கெட்ட குணம் வருகிற பொழுது வழிபாட்டை செய்தாமானால் அது கொஞ்சம் அடங்கும், செவ்வாயிலே சண்டை குணம் வரும். ஆகவே வழிபாடு செய்தால் அதுக்காக கோயிலுக்கு போய் அந்த அந்த இயல்பை மாற்றுவதற்கான முயற்சி. அதுக்கும் இப்போ படிக்கிற குறளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. கிழமை என்றால் உரிமை. முருகன் குறிஞ்சி என்றால் மலை, மலையிலே இருக்கிறவன். தமிழர்கள் எப்பொழுதும் கொஞ்சம் கெட்டிக்காரர்கள் ஒரு காலத்திலே என்றால், நல்லதெல்லாம் தங்களுக்கு ஆக்கி கொண்டார்கள். நல்லதெல்லாம் தங்களுக்கு, குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், நெய்தல், நாலு நிலம். பாலை என்பது நிலம் அல்ல, அது தற்காலிகமாக உருவாகிற நிலம் என்று அதற்கு பெயர். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்தா ஒன்றும் நஷ்டம் இல்லை. நிலத்தை நாலு வகையாக பிரித்தார்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அது என்ன, அது ஒழுங்கு? இந்த நாளும் எப்படி வந்தது? இது நாளும் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நாளை ஒழுங்கு என்னென்றால் ஒன்றும் இல்லை. தமிழர்கள் ரொம்ப திட்டமிட்டவர். ஒரு ஆறு தொடங்கி முடிகிற இடம் வரைக்குமான நிலப்பகுதியை நான்காக பிரித்தார்கள். இவ்வளவுதான். மலையிலே ஆறு தொடங்கும், காடு வழியாக வரும், வயல் நிலத்துக்கு வந்து கடைசியிலே போய் கடலிலே கலக்கும். இதுதான் ஆறு, ஆறு பிறக்கிற, ஆறு தொடங்கி முடிகிற இடம் வரைக்குமான பகுதி. மலையிலே ஆறு இயல்பாக பிறக்கும். அதே மலையிலே பிறக்கிறது என்றால் இயற்கை சார்ந்த சில ரகசியங்களையும் நாம் தமிழை வைத்து விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா? மலை, அதை நாம் இப்ப விஞ்ஞானமா என்னென்னமோ சொல்லுகிறோம். மலை உயர்ந்த பகுதி, மேகங்கள் வந்து அதிலே சூழ்ந்து பெய்யும். மலையை மேகங்கள் சூழ்வதற்கு காரணமே அது கூம்பு வடிவாக இருப்பது ஒரு காரணம். கூம்பு வடிவாக இருந்தால் அது பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் என்பது உண்மை. அதனால்தான் எல்லா கோயில் கோபுரங்களையும் கூராக வைத்திருக்கிறார்கள். நான் முன்பும் சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். கிறிஸ்தவ கோயிலோ, சைவ கோயிலோ, இஸ்லாமிய கோயிலோ, பௌத்த கோயிலோ இப்படி கூறா தான் வச்சிருக்காங்க. அது பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும். இயற்கையிலேயே இருக்கிற மலைகள் பிரபஞ்ச சக்தி இருக்கிற பொழுது எங்கோ இருக்கிற மேகங்களை தன்னை நோக்கி கொண்டு வரும். அது மட்டுமல்ல, நான் இது என்னுடைய அவதானிப்பை சொல்லுகிறேன். மலையிலே இருக்கிற மரங்களை பாருங்கள். மலையிலே சில மரங்கள் இருக்கும் அல்லவா, இப்படியே ஏங்கி நிற்கும். அதனுடைய இலைகளை பார்த்தால் இந்த கையை நோக்கி கடவுளை கும்பிடுவது போல இப்படி இருக்கும் எல்லா இலைகளும். ஏன் தெரியுமா? அதற்கு மேகம் தண்ணி தந்தால்தான் தண்ணி. அது ஓரறிவு ஜீவன். அதை நாம் ஆறறிவு ஜீவன்கள் வேண்டுகிற பொழுது பலதும் வேண்டி ஒன்றை வெளிப்பட மாட்டோம். ஓரறிவு ஜீவன் தன் தேவையை அப்படியே ஒருமித்து வேண்டும். மேகங்களை அந்த சக்தி இழுத்து மலையாக, மலையிலே மழை பெய்யும். அந்த தண்ணி ஓடும், காடு வழியாக ஓடி மனிதர்கள் வாழ்கிற பகுதிக்கு, மனிதர்கள் நாகரிகமாக வாழ்கிற பகுதிக்கு வருகிற பொழுது அவர்கள் நீரை தேக்கி விவசாயம் செய்கிறார்கள். அதிலே இருந்து மிஞ்சுகிற தண்ணி போய் கடலிலே விழும். இதை நான்கு பகுதிகளாக பிரித்தார்கள். அதுதான் குறிஞ்சி. அடுத்தது குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். இந்த சொற்பிரயோகங்கள் எல்லாம் எவ்வளவு நுட்பம். மலை என்று பிரிச்சிருக்கலாமே என்றால் மலை முடியும், மலையோட சேர்ந்து ஒரு பகுதி வரும் வரைக்கும் மலைதான். பிறகு காடும் காடு சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும், அதுக்கு பிறகு கடலும் கடல் சார்ந்த இடம். நான்கு நிலங்கள், இயற்கை. இதிலே ஒரு சிறப்பு பாருங்கள், இந்த நாலு பகுதியிலே நிலம் நாலா ஐந்தா என்று கேள்வி, ஐ நிலம் என்றும் சொல்லுகிறார்கள், நாலு நிலம் என்றும் சொல்ல. பாலை என்று ஒரு நிலம் பேசப்படுகிறது. பாலை நிலத்தை அப்படி ஒரு நிலமே இல்லை என்று விட்டார்கள் தமிழர்கள். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் வடிவமாகும். முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் மழையில்லாத காலத்திலே பாலை நிலமாக மாறும். இதெல்லாம் நாம தமிழ் இலக்கியங்கள்ல படித்ததுதான், கேள்வி இல்லாம படிச்சுட்டோம். இப்ப கேள்வி, ஏன் அப்ப மருதமும் குரு நெய்தலும் பாலை ஆகாதா என்று கேள்வி வரும். மருதம் இப்ப மருதம் நெய்தலுமே பாலையாகிற அது வேற விஷயம். மருதமும் நெய்தலும் பாலையாகாதா என்றால் ஆகாது. ஏனென்றால் முல்லையிலே மழை பெய்யும், இல்லாவிட்டால் அங்கே மழையை தேக்கி வைக்கிற திட்டங்கள் அவர்களுக்கு இருக்காது. காட்டிலேயும் அது இல்லை, அவர்கள் விலங்கு முதலியவற்றை வேட்டையாடி வாழ்ந்து விட்டு போவார்கள். மருதத்துக்கு வருகிற பொழுதுதான் நீரை தேக்குகிற முறை வருகிறது. அவன் தான் மனுஷன், நீரை தேக்கி பாதுகாக்கிறபடியால் மழை இல்லாவிட்டாலும் அவன் தேக்கிய நீர் அவனுக்கு உதவும். ஆகவே இது பாலை ஆகாது மருதம். இப்ப மருதத்தை பாலையாக்கிட்டோம், தேக்குவதில்லை, தேக்கியதையும் தூர்த்து விட்டோம். நீ தேக்கிக் கொண்டிருந்தால் மருதம் பாலையாகாது. நெய்தல் பாலையாகாதே என்றால் அங்கே கடல் இருக்கிறது, கடல் தாவரமாவது இருக்கும் அல்லவா, தண்ணீர் இருக்கும். ஆகவே பாலையாகக்கூடிய ரெண்டு முள்ளையும் குறிஞ்சியும் தான். அதனாலதான் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து, ஆகவே அது செயற்கை நிலம். மருதம் பாலை நிலம் என்று ஒரு நிலம் இல்லை, செயற்கை நிலம். கம்பனுக்கு ஒரு பெரிய சங்கடம் வருகிறது, என்னமோ எனக்கு அவனை தொடாவிட்டால் ஊறுகாயை தொடாத போல. ஏனென்றால் மூன்று அரசை காட்டுகிறான், ஒன்று அயோத்தி, அடுத்தது கிஷ்கிந்தை, அடுத்தது இலங்கை. அவனுக்கு ஒரு பெரிய சங்கடம் வருகிறது என்றால் பாலை நிலம் பாடுகிற வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் மருத நிலத்தை ஆளுகிற, அயோத்தியை ஆளுகிற தசரதன் அறப்படி ஆண்டவன். ஆகவே அங்கே மழை பெய்துதான் ஆக வேண்டும். கிஷ்கிந்தையில் இருந்த வாலி தேவர்களுக்கு உதவி செய்து வலிமை பெற்றிருந்தவன், இந்திரனையே வெல்லுகிற அளவுக்கு வலிமை பெற்றிருந்தவன். ஆகவே அங்கே மழை பெய்தே ஆக வேண்டும், அவனுடைய கட்டளைக்கு பயந்து ஆக பெய்ய வேண்டும். ராவணனை கேட்கவே வேண்டாம், அவன் சொன்னா தேவர்களே வந்து நிற்பார்கள், அங்கும் மழை பெய்ய வேண்டும். ஆகவே ஒரு பெருங்காவியம் செய்கிறவன் ஐந்து நிலம் பாட வேண்டும் என்று ஒரு சங்கடம் இருக்கிறது அல்லவா. நாலு நிலம் தான் கம்பனுக்கு பாடுற வாய்ப்பு, அஞ்சாவது நிலம் பாடுற சான்ஸ் இல்லை. அவன் என்ன பண்ணினான், ராமனை விஸ்வாமித்திரன் அழைத்து கொண்டு வருகிற பொழுது இடையிலே ஒரு காட்டை காட்டி இது பாலை என்றான். ஏனென்று கேட்டால் தாடகை இருந்ததாலே அது பாலையாயிற்று என்றான். அப்ப அதை வச்சு பாலை நிலத்தை ரொம்ப அழகா வர்ணிச்சு பாடி முடிக்க, பாலை நிலத்தையும் வர்ணிக்க முடியும் என்று காட்டியவன் கம்பன் தான். பாலை நிலம் வர்ணத்துக்கு வர்ணிப்புக்கு உரியதுங்களா? அப்படி ஒரு பாலை நிலத்தை காட்டி விட்டு போகிறான். அப்ப பாலை நிலம் என்பது செயற்கை, அதை புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை நிலம் இதுதான். அப்ப இயற்கை நிலம் நாளிலே எது உயர்ந்தது என்றால் மலையிலே பிறந்த ஆறினாலே தான் மற்றவையெல்லாம் செழிக்கின்றன. ஆகவே எல்லா அழகுக்கும் முதல் அழகு மலையிலே தான் இருக்கும், இயற்கையினுடைய இயல்பான அழகு. அந்த மலையையும் அந்த மலைக்குரிய கடவுளாக இருந்தவன் முருகன். மலைக்கு கடவுள் முருகன், அதான் குறிஞ்சி கிழவன் என்று பெயர். முருகன் என்ற பெயருக்கே, முருகு என்ற சொல்லுக்கே அழகு என்று அர்த்தம். கடவுள்களுக்குள்ளே அழகானவன் முருகன், நிலத்துக்குள்ளே அழகானது குறிஞ்சி. ஆகவே குறிஞ்சிக்கு அதிபதியாக முருகனை நியமித்தார்கள். தமிழர்கள் புத்திசாலித்தனமாக நம்மால் அவர்தான் என்று வச்சுக்கொண்டார், தமிழ் கடவுள் முருகன். அழகை தேர்ந்தெடுப்பதிலே அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கிறது. அந்த நாலு நிலத்தினுடைய அதிபதி கடவுள், அந்த நாலு பதி நிலத்துக்குள்ளேயுமே இயற்கை ரூபமாக தர்மத்தை பொதித்து வைத்திருக்கிறார். அதை விளங்குவது கஷ்டம், ரொம்ப நுட்ப அறிவு உள்ளவர்களுக்கு தான் அது விளங்கும். அப்போ இந்த தர்மங்கள் எல்லாம் இயற்கையிலே பொதிக்கப்பட்டிருக்கிறன. யாரால் பொதிக்கப்பட்டிருக்கு? இப்ப நான் சும்மா சொல்றேன், பொய் சொல்லக்கூடாது. ஒரு தர்மம் எப்படி தெரிந்தது உங்களுக்கு? பொய் சொன்னவனும் நிரந்தரமா வாழ்ந்ததா தெரியவில்லை, அப்படிதான்களே. பொய் சொன்னவன் நிரந்தரமா நல்லா வாழ்ந்ததா இல்லை, எங்கேயோ போய் ஒரு இடத்துல இடிபட்டு போறான். களவெடுக்காதே என்றா களவெடுத்தவன் எங்கேயோ போய் ஒரு இடத்துல இடிபட்டு போகிறான். எங்கே இருந்து இந்த தர்மங்களை கண்டுபிடித்தீர்கள் என்றால் வாழ்க்கையினுடைய இயற்கையிலே இருந்து கண்டுபிடித்தீர்கள். இப்ப பொய் சொல்றவன் எல்லாம் நல்லா வாழ்றான் என்று இயற்கை அமைப்பு இருந்திருந்தால் பொய் சொல்லலாம் என்று அறத்தை எழுத வேண்டி வந்திருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? களவெடுத்தவன் எல்லாம் நல்லா வாழ்றான், உங்களுக்கு உடனே சில பேர் மனதுக்குள்ளே வருவார்கள். நல்லா தானே வாழுகிறான் என்றால் நல்லா வாழ்வதும் கெட்டு போவதும் என்பது நாங்கள் முடிவு செய்வதில்லை, அவன் நிம்மதியாக இருக்கிறானா என்று அவனுக்குத்தான் தெரியும். அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம பார்க்க பெரிய கட்டடத்துல இருக்கான், பெரிய கார்ல ஓடுறான், அவன் சந்தோஷமா இருக்கிறான் முடிவு பண்ணாதீர்கள். காரும் வீடும் அல்ல சந்தோஷம், மனம்தான் சந்தோஷம். ஆகவே அவன் சந்தோஷமாக இருக்கிறானா என்பது அவனுக்குத்தான் தெரியும். நிச்சயமாக ஒன்று தெரியும், பொய் சொன்னவன் வாழ்ந்ததில்லை, களவெடுத்தவன் வாழ்ந்ததில்லை, மற்றவனை கெடுத்தவன் வாழ்ந்ததில்லை. இது காலங்காலமாக பார்த்துத்தான் தர்மத்தை எழுதுகிறோம், பொய் சொல்லக்கூடாது என்று எழுதுகிறோம். அப்ப பொய்யை பொய் சொல்லக்கூடாது என்று தர்மம் எங்கே இருந்து வந்தது? இயற்கையிலே இருந்து வந்தது, இயற்கையிலிருந்து வந்தது. இந்த இயற்கையை அமைத்தது யார்? கடவுள். அதனாலே இந்த இயற்கை கடவுளுக்கு சொந்தம், தர்மம் இயற்கைக்கு சொந்தம். ஆகவே தர்மங்கள் எல்லாம் கடவுளுக்கு சொந்தம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை இந்த குரலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறார் பரிமேலழகர். நமக்கு உரிமையான பொருள் என்று ஒரு பொருள் இருக்கிறது. இந்த கண்ணாடி எனக்கு உரிமையான பொருள் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப உரிமை என்ற சொல்லுக்கு கிழமை என்று அர்த்தம் சொன்னேன் அல்லவா. தமிழிலே உரிமையை ரெண்டு விதமாக பிரிக்கிறார். இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய, நம் மொழி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எப்படி என்றால், தற்கிழமை பிரிதின் கிழமை என்று உரிமை பொருள் ரெண்டாக பிரியும். இதை புரிந்து கொள்ளுங்கள். தற்கிழமை பிரிதின் கிழமை. தற்கிழமை என்றால் என்னை விட்டு பிரிக்க முடியாத ஒரு பொருள், எனக்கு உரிமையான பொருள். இங்க பாருங்கள், எனது கை. எனது கை என்று சொல்கிறேன் அல்லவா, இது எப்பொழுதும் என்னோடு இருக்கும். நீங்கள் வெட்டினாலே ஒழிய, இயல்பிலே என் கை என்னோடுதான் இருக்கும். அது மாதிரி என் கால். இப்போ இது என் கண்ணாடி என்று சொல்கிறேன், இது நான் வைத்திருக்க மட்டும் என்னிடம். இதை யாராவது திருடி கொண்டு போய்விட்டால் அவனுடைய கண்ணாடியாக மாறிவிடும். பிரிக்க முடியாத உரிமை பொருளுக்கு தற்கிழமை என்று பெயர், பிரிக்கக்கூடிய உரிமை பொருளுக்கு பிரிதின் கிழமை என்று பெயர். இது ரெண்டும் முதல் அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உரிமை பொருள் ரெண்டு வகைப்படும், பிரிக்கக்கூடிய உரிமை பொருள், பிரிக்க முடியாத உரிமை பொருள் என்று ரெண்டு வகைப்படும். இது அடிப்படை. இப்ப நான் மூன்றாவது விஷயத்துக்கு போகிறேன். ஒரு பொருளை பிரித்தாலும் அது என்னுடைய பொருள் என்று இருந்தால் அதற்கு என்ன பெயர்? அப்படி ஒரு பொருள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. இப்ப கண்ணதாசன் ஒரு கவிதையை எழுதினார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கவிதையை ஒருத்தன் புஸ்தகமா வச்சு களவெடுத்துக் கொண்டு போய்விட்டான். இப்போ அந்த கவிதை அவனிடம் இருக்கிறது. அப்ப பிரிக்கப்பட்டு விட்ட பொருள். அப்படியானால் அது என்ன பொருள், என்ன கிழமை? பிரிதின் கிழமை. ஆனால் அவனிடம் போனாலும் அது கண்ணதாசன் கவிதை என்றுதான் சொல்லப்படும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பிரிக்கக்கூடியது பிரிக்க முடியாதது என்று ரெண்டு. பிரித்தாலும் கூட இவனுக்கு எங்கு போனாலும் சொல்ல, கண்ணதாசன் கவிதை புத்தகத்தை கண்ணதாசனிடம் வந்து ஒருத்தன் களவெடுத்துக் கொண்டு போய்விட்டான். இவன் எங்கதான் கொண்டு போனாலும் அதை பார்த்தோன்னா இது கண்ணதாசன் கவிதையா என்று கேட்பானே தவிர, இவன் புத்தகம் வச்சிருக்கிறதுக்காக உன் கவிதையா என்று ஒருத்தன் கேட்க மாட்டான். அப்போ பிரித்து கொண்டு போனாலும் இவனுக்கு உரிமையாக இருக்கிற பொருளை எப்படி சொல்வதென்றால், அதை தற்கிழமை என்றும் சொல்லக்கூடாது, பிரிதின்கிழமை என்றும் சொல்லக்கூடாது, இன்னொரு கிழமையாக அது இருக்க வேண்டும். இவனுக்கு உரிமையான பொருள் அதை சொல்லுகிறார். வாசிங்க. சொல்ல மறந்துட்டேன். அப்படி பிரித்து போனாலும் எனக்குரிய கிழமையாக பொருள் செய்யுட்கிழமை என்று சொல்லப்படும். செய்ததாலே இவனுக்கு உரிமை. இப்போ மாமனார் ஒரு வீடு கட்டுகிறார், மருமகன் அந்த வீட்டை வாங்கிக் கொள்கிறான். அந்த ஊரில் இருக்கிறவர் என்ன சொல்வார்கள்? மருமகன் வீடு சொல்ல, இது பொன்னையா கட்டின வீடு என்று சொல்வார். ஏனென்றால் அவராலே செய்யப்பட்டபடியால் அது இவன் வாங்கினாலும் அவருக்குத்தான் உரிமை என்று உலகம் சொல்லும். இது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதை சொல்லுகிறார். உலகத்திலே அறநூலை திருவள்ளுவர் செய்யலாம், வேறு மனு செய்யலாம், வேறு யாரும் செய்யலாம், எவர் செய்தாலும் இந்த அறத்துக்கு சொந்தக்காரன் யார் தெரியுமா? செய்த காரணத்தினாலே, அறத்தை இயற்கைக்குள்ளே வைத்து செய்த காரணத்தினாலே அறத்துக்கு சொந்தக்காரன் கடவுள்தான். அதனாலேதான் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி என்ற உடனே ஐந்தவித்தானது பொய்தீர் ஒழுக்க நெறி என்றார். அது செய்யுட்கிழமையும் தற்கிழமையும் இல்லை, பிரிதின்கிழமையும் இல்லை, செய்யுட்கிழமை. ஆண்டவனாலே செய்யப்பட்ட அறம் என்றபடியால் ஆண்டவனது அறம் என்று சொன்னார் என்று பரிமேலழகர் எழுதுகிறார். இப்ப வாசியுங்க.
ஒழுக்க நெறி ஐந்தவித்தானால் சொல்லப்பட்டமையின் ஆண்டை ஆறனுறுபு செய்யுட்கிழமைக்கண் வந்தது.
ஆறனுறுபு என்பது அது என்பது.
ஐயாலது படிக்கிறீர்கள் அல்லவா, அது என்ற உருவு செய்யுட்கிழமை கண் வந்தது. கடவுளாலே செய்யப்பட்டபடியால் அவனுக்கு உரிமை என்பதை குறிப்பதற்காக அது என்ற அந்த உருவை போட்டு அதை நிறைவேற்றுகிறார் என்கிறார் பரிமளழகர்.
கபிலரது பாட்டு என்பது போல,
அதான் கபிலரது பாட்டு. கபிலரது பாட்டை எவன் களவெடுத்து கொண்டு போனாலும் அது எங்கிருந்தாலும் அது கபிலர் பாட்டு தான்.
ஆகவே பிரித்து கொண்டு போனாலும் அவருக்குரியதாக இருக்கிறபடியால் அது செய்யக்கூடமை. அறங்களை நாம் யார் சொன்னாலும் அது கடவுளுக்குரியதுதான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
இவை நான்கு பாட்டானும் இறைவனை நினைத்தலும் வாழ்த்தலும் அவன் நெறி நிற்றலும் செய்தார் வீடு பெறுவர் என்பது கூறப்பட்டது.
ரொம்ப தெளிவாக முடிவு சொல்கிறார். அவன் நான் எப்பவும் சொல்லுவேன், இப்ப இந்த நாலு பாட்டு முடிவில இந்த வசனம் எழுதுகிறார். அப்ப இனி என்ன சொல்ல போகிறார், இந்த அடுத்த பாட்டிலே வேறொரு விஷயம் தொடங்க போகிறார். இந்த நாலு பாட்டாலும் இறைவனை நினைத்தலும் வாழ்த்தலும் செய்தலும்
அவன் நெறி நிற்றலும் செய்தார் வீடு பெறுவர் என்பது கூறப்பட்டது.
அப்போ கடவுளை ஏன் கும்பிட வேண்டும் என்றால், மனதாலே கும்பிடு,
வார்த்தையாலே கும்பிடு, செயலாலே கும்பிடு, வீடு பெறு கிடைக்கும். இதுதான் இதிலே இப்போ ஒரு கேள்வி, இது நான் உங்களை கேட்பது, இந்த மூன்று வழிபாட்டிலே எது முக்கியமானது? மன வழிபாடு முக்கியம் என்கிறீர்கள். எப்படி தெரியும் உங்களுக்கு? திருவள்ளுவர் சொன்னாரா? நான் சொன்னது வேற, கவனிச்சு பாருங்க. அதுதான் மன வழிபாட்டுக்கு ரெண்டு குரல் வச்சிருக்கிறார், வார்த்தை வழிபாட்டுக்கும் செயல் வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு குரல் தான் வைத்திருக்கிறார். அதுல இருந்தே திருவள்ளுவரே மன வழிபாட்டை வலியுறுத்துகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் புலவன் வெளிப்படையாக சொல்ல முடியாது. உங்களுக்கு ரெண்டு விஷயம் தந்து மற்றவருக்கு ஒவ்வொன்று கொடுத்தால் இவர் முக்கியமானவர் என்று அர்த்தம். மன வழிபாட்டுக்கு ரெண்டு குரல் கொடுத்திருக்கிறார், வாக்குக்கும் செயலுக்கும் ஒவ்வொரு குரல் கொடுத்திருக்கிறார். ஆகவே மன வழிபாடு வாக்கு வழிபாட்டை விட, உடலாலே செய்கிற வழிபாட்டை விட முக்கியமானது என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். அதை பரிமளழகர் குறித்து இந்த மூன்று வழிபாடும் செய்தால் முத்தி அடையலாம், விஷயம் முடிந்து போய்விட்டது. இப்ப இனி என்ன சொல்ல இருக்கிறது என்று கேட்டால், ஒரு உயர்ந்த விஷயத்தை சொல்கிற பொழுது நேர்முகமாகவும் எதிர்மறையாகவும் சொல்ல வேண்டும் என்பது சட்டம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு உயர்ந்த விஷயத்தை அழுத்தி சொல்ல வேண்டுமானால் அதை நேர்முகமாகவும் சொல்ல வேண்டும், எதிர்மறையாகவும் சொல்ல வேண்டும். படிச்சா இல்லா இருப்ப தம்பி, படிக்க இல்லையோ மாடுதான் மேய்க்க வேண்டும். ரெண்டும் என்ன சொன்னேன், படி என்பதைத்தான் ரெண்டும் சொல்லியிருக்கேன். படித்தால் நல்லா இருக்கிறாய் தம்பி என்று சொன்னால் போதாதா என்றால், எதிர்மறையாகவும் சொன்னால் தான் அது அழுந்த பதியும். படித்தாய் நல்லா இருப்பாய் தம்பி, படிக்காவிட்டால் மாடு மேய்ப்பாய் என்கிற பொழுது படி என்பதுதான் ரெண்டும் சொல்லப்பட்ட செய்தி. ஆனால் நேர்முகமாகவும் எதிர்மறையாகவும் சொல்லுகிற பொழுது அது அழுந்த பதிகிறது. கடவுளை வழிபட்டால் முத்தியடையலாம் என்று மூன்று குரலாலே, மனதாலே, வாக்காலே, இதாலே அடையலாம் என்று நாலு குரல் சொல்லிட்டார். விஷயம் முடிஞ்சது. திருவள்ளுவருக்கு திருப்தி இல்லை, இவங்க கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க என்று அவருக்கு தெரியும். அன்றைக்கே நம்ம விளங்கி வைத்திருக்கிறார். அதனாலே எதிர்மறையாகவும் சொல்ல வேண்டும், வழிபடாத பட்சத்திலே என்ன நடக்கும் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக மூன்று வழிபாட்டினுடைய எதிர்மறையை இனி சொல்ல போகிறார். திருக்குறள் படித்துத்தான் இருக்கிறோம், இந்த பிரிவுகளோடு படித்திருக்கிறோமா? அதான் ரொம்ப முக்கியம். கடவுள் வாழ்த்தை எப்படி ஒரு அழகான ஒரு ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறார் பாருங்க. முதல் மூன்று ரெண்டு குடல் கடவுளை பற்றி, அதுக்கு பிறகு வழிபாடு பற்றி, இனி வழிபாடு செய்யாத குற்றம் பற்றி சொல்ல போகிறார். அடுத்த குரலுக்குள்ளே இறங்குகிறோம்.
தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் ஒரு வாற்றானும் தனக்கு நிகரில்லாதவனது தாளை சேர்ந்தார்க்கு அல்லது மனக்கவலை மாற்றல் அறிது. மனத்தின் கண் நிகழும் துன்பங்களை நீக்குதல் உண்டாகாது.
வழிபட்டால் முத்தி அடையலாம், வழிபடாவிட்டால் மனக்கவலையே மாற்ற முடியாது. இதுதான் இந்த குரல்ல சொல்ல வருகிறார். பல நுட்ப நான் எப்பவும் முதல்ல அவரை முழுசா வாசிக்க வர்றது, நீங்களும் ஒரு தரம் வாய்ச்சு வாய்ச்சாதான் எங்களுக்கு அந்த இடங்கள் விளங்கும். பரிமளர் பிறகு சொல்லுகிற பொழுது அடடா இதுவும் இதற்குள்ள இருக்கிறதே என்ற எண்ணம் வரும். அதுக்காக ஒரு தரம் பாய்ச்சிட்டோம். இனி திருப்பி வாசி.
தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் ஒரு வாற்றானும் தனக்கு நிகர் இல்லாதவனது தாளை சேர்ந்தார்க்கு அல்லது மனக்கவலை மாற்றல் அறிது.
பண்றார் திருவள்ளுவர் சொன்னது இவ்வளவுதான். தனக்கு உவமை இல்லாதான், உங்களுக்கு எல்லாருக்கும் இது பொருள் விளங்கும். தனக்கு உவமையாக ஒன்று இல்லை. என்ன சொன்னார், ஒருவாற்றானும் தனக்கு உவமை இல்லாதான் என்று பரிமளலகர் கொண்டு வருகிறார். இப்போ சில விஷயத்திலே இப்போ ஒருவரையும் ஒருவரையும் ஒப்பிடுகிறோம் என்று வைங்க, ஒரு விஷயத்திலே அவர் உவமை இல்லாதவராக இருப்பார், இன்னொரு விஷயத்திலே உவமை பொருந்திவிடும். இப்போ ஒரு ஒரு நடிகரை எடுங்கள், ரொம்ப அழகானவர் ஆனால் அறிவு கொஞ்சமும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அழகு சொல்லுகிற பொழுது, அவர் அழகு நோக்கமாக சொல்லுகிற பொழுது ஒரு உவமை இல்லாதான், தனக்கு உவமை இல்லாதான், இது அழகுக்கு மட்டும் பொருந்துமே தவிர இதை சொன்னோடனே அறிவுக்கும் பொருந்தும் என்று எடுத்தா நாம ஏமாந்து போவோம். அப்படிதான் இப்ப ஏமாந்து கொண்டிருக்கிறோம். அழகுக்கு பொருந்தும், தனக்கு உவமை இல்லாதான் என்பது அழகுக்கு பொருந்துமே தவிர அறிவுக்கு பொருந்தாது. கடவுளுக்கு இப்ப தனக்கு உவமை இல்லாதான் என்று கடவுளை சொன்னோடனே அப்ப அவரும் அப்படித்தானோ, ஒரு விஷயத்துல உவமை இல்லாதவரா இருப்பார், இன்னொரு அப்படி இல்லே, எந்த விஷயத்திலும் எனக்கு உவமை இல்லை என்பதை நமக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்து ஒருவாற்றானும் தனக்கு உவமை இல்லாதான் என்று எழுதுகிறார். நமக்கும் சேர்த்து அந்த பனிஷன் படிச்சிருக்கு பாருங்க, நமக்கு சேர்த்து படிச்சு, இல்லாடி நாம இந்த குரலுக்கு இப்படி பொருள் எடுப்போமா, உவமை இல்லாதான் என்று சொல்லிவிட்டு போ. உவமை என்பது ஒரு விஷயத்துக்கு உவமை இல்லாதவனாக இருப்பான், அப்படி இல்லை. கடவுள் ஒரு விஷயத்திலும் அவனுக்கு உவமை சொல்ல ஒருவர் இல்லை. அதை விட இன்னொரு நுட்பம் போக போறார், அந்த இடம் வர்ற பொழுது சொல்லுகிறேன்.
ஒருவாற்றானும் தனக்கு நிகர் இல்லாதவனது தாளை சேர்ந்தார்க்கு அல்லது மனக்கவலை மாற்றலறிது, மனத்தின் கண் நிகழும் துன்பங்களை நீக்குதல் உண்டாகாது.
இறைவனுடைய திருவடியை சேர்ந்தாலே ஒழிய மனக்கவலையை மாற்ற முடியாது. இதுதான் மிகுதி குரலுக்கு விளக்கம். இனி உரை குறிப்பு படிப்போம்.
உரற்பால தீண்டா விடுதலறிது, நாலடியார் 109 என்றார் போல.
உரற்பால
தீண்டா விடுதலறிது
அறிந்து
என்றார் போல. ஈண்டு அருமை இன்மை மேல் நின்றது.
அதாவது
மனக்கவலை மாற்றல் அரிது. எப்பவும் உறுதிப்பட்ட ஒரு வார்த்தையை உறுதிபட சொல்ல வேண்டும். இப்போ இங்க திருவள்ளுவர் போட்டிருக்கிற சொல் அரிது என்று சொல் போட்டிருக்கிறார். அரிது என்றா என்ன அர்த்தம், நடக்க கஷ்டமானது என்று அர்த்தம். உங்களுக்கு அது புரியுதுங்களா? படிக்காதவன் பரீட்சை பாஸ் பண்ணுவது அரிது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சில வேளை பாஸ் பண்ணிடுவானோ என்ற அர்த்தம் அதுக்குள்ளே இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்க வேண்டும், அவன் பாஸ் பண்ண மாட்டான், படிக்காதவன் பாஸ் பண்ண மாட்டான் என்று சொன்னாதான் சரி. படிக்காதவன் பாஸ் பண்ணுறது அரிது என்று போட்டா அவரை விட பிடிச்சு ஏதாவது வழியில பாஸ் பண்ணிடுவானோன்ற அர்த்தம் அதுக்குள்ளே இருக்கிறது. அரிது என்ற சொல் பொருத்தமில்லை. பரிமளலகர் அதை நினைக்கிறார். திருவள்ளுவர் அரிது என்று போட்டிருக்கிறாரே, அப்படி என்றால் சில வேளை அது நடக்கும் என்ற அர்த்தம் அதற்குள்ளே இருக்கிறதே, அப்படி யாராவது எடுத்து விடுவானே. அப்போ என்ன மனக்கவலை மாற்றல் அரிது என்றால் கடவுளை சேராதவன் மனக்கவலையை மாற்ற முடியும், சில வேளை சேரலாம் என்ற ஒரு அர்த்தம் அதுக்குள்ளே இருக்கிறதோ என்று ஆறாவது குறுக்கு புத்திக்காரன் கேட்பான். அதை நினைச்சு கொண்டு அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். உரற்பால என்ற சொல்லுக்கு விதி என்று அர்த்தம், அதை குறித்துக் கொள்ளுங்கள். நாலடியாரிலே ஒரு பாடலடியை எடுத்து காட்டுகிறார். பழைய புலவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு செய்தியை சொல்வதானால் அந்த செய்திக்கு ஒரு மேற்கோள் காட்டவன், இன்னொரு பெரிய மனுஷன்ட்ட இருந்து மேற்கோள் காட்ட வேண்டும். மேலானவன்ட இருந்து காட்டினால்தான் அது மேற்கோள். நம்ம விட தாழ்வானவன்ட்ட இருந்து ஒரு ரெண்டு எடுத்து அவன் சுப்பிரமணியன் சொன்னான் சார்னு சொல்லப்படாது. திருவள்ளுவர் சொன்னார், பரிமளலகர் சொன்னார். அப்போ இவர் என்ன பண்ணுகிறார், ஒரு மேற்கோள், அரிது என்பது இன்மை மேல் நின்றது. சில இடத்துல அரிது என்று சொல்வது இல்லை என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுக்கு தான் இப்ப படிக்காதவன் பரீட்சை பாஸ் பண்ணுதல் அரிது என்றால் அதுக்கு என்ன அர்த்தம், இல்லை என்று அர்த்தம். நேர்மையான பரீட்சை நடந்து நேர்மையான ஆசிரியர் பரீட்சை நடத்தி நேர்மையான முறையிலே பேப்பர் திருத்தினால் படிக்காதவன் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் அதை எப்படி சொல்லுகிறோம், படிக்காமல் பாஸ் பண்றது அரிது என்று சொல்லுகிறோம் இல்லவா, அப்படி என்ன பாஸ் பண்ணலாம் என்று அர்த்தமா, இல்லை. அங்கே அருமை இன்மை மேல் நின்றதென்றால் அங்கு அரிது என்று சொன்னது இல்லை என்ற சொல்லை சொல்லத்தான் வந்திருக்கிறது. இவ்வளத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களிலே அருமை இன்மை மேல் நிற்கும். மனைவி நல்ல மனைவி வாய்க்காதவன் சந்தோஷமாய் வாழ்தல் அரிது. அருதுண்டா சில நேரத்தை வாழ்ந்துருவான் அர்த்தமோ? இல்லை, வாழ மாட்டான். அங்கே அருமை இன்மை மேல் நின்றது. அப்போ இங்கே மனக்கவலை மாற்றல் அரிது என்றால் ஒருவேளை வாழ்வானோ என்று பேச்சுக்கே இடமில்லை. இல்லை என்பதுதான் அந்த அரிது என்ற சொல்லுக்கு பொருத்தம். அதற்கு ஒரு மேற்கோள் காட்டுகிறார். உரட்பால தீண்டா விடுதல் அரிது என்று நாளடியாரிலே ஒரு வரி வருகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், விதி ஒருவனை போய் சேராமல் விடுவது அரிது என்று அதுக்கு அர்த்தம். விதி ஒருவனை போய் சேராமல் விடுவது அரிது என்றால் என்ன அர்த்தம்? சேராமல் விடும் என்று அர்த்தம் இல்லை. அந்த அரிது என்ற சொல்லுக்கு சேராமல் விடாது என்பதுதான் அர்த்தம். அதை மேற்கோள் காட்டி இங்கேயும் அப்படித்தான், இன்மை அருமை என்பது இன்மை மேல் நின்றது என்று எழுதுகிறார். இப்ப படிங்க, உங்களுக்கு விளங்க.
மனத்தின் கண் நிகழும் துன்பங்களை நீக்குதல் உண்டாகாது. உரற்பால தீண்டா விடுதல் அரிது என்றார் போல ஈண்டு அருமை இன்மை மேல் நின்றது.
இவ்வளவு ஒரு இறுக்கமான தமிழ் பாருங்க.
உரற்பால தீண்டா விடுதல் அரிது என்றாற் போல ஈண்டு, ஈண்டு என்ன, இங்கே இன்மை அருமை இன்மை மேல் நின்றது. அரிது என்ற சொல்லுக்கு இல்லை என்று பொருள் எடுத்துக்கொள் என்று எழுதுகிறார்.
தால் சேராதார் பிறவிக்கு ஏது ஆகிய காம வெகுளி மயக்கங்களை மாற்ற மாட்டாமையின் பிறந்து இறந்து அவற்றான் வரும் துன்பங்களுள் அழுந்துவர் என்பதாம்.
என்ன அர்த்தம்?
இறைவனுடைய தால் சேர்ந்தாலே ஒழிய பிறவி நிச்சயம். பிறவி நிச்சயம் என்றால் இறப்பு நிச்சயம். பிறவியும் இறப்பும் நிச்சயமும் நிச்சயம் என்றால் மயக்கம் நிச்சயம். மயக்கம் நிச்சயம் என்றால் இன்ப துன்பம் நிச்சயம். அப்ப இதெல்லாம் தொடர்ந்து வரப்போகின்றன. கடவுளை தொட்டவனை தவிர மிச்ச எல்லாருக்கும் இது எல்லாம் இருக்கும். இதை சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்ல வந்தார் என்றால், கடவுளை வழிபடாத பட்சத்திலே வருகிற குற்றம் சொல்லுகிறார். இதுல கொஞ்சம் கவனிச்சு நீங்க பார்க்க வேண்டும். அதான் நமக்காக அவர் பார்த்து வச்சுட்டார். இங்க என்ன சொல் போட்டிருக்கார் பாருங்க திருவள்ளுவர், குறளை வாசிங்க.
தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்
சேர்ந்தார் என்று சொல் வருகிறது.
சேர்ந்தார் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கொள்ளவேணும் என்று முன்னே சொன்னார், இடைவிடாது நினைத்தல் என்று அர்த்தம். அப்போ இந்த குறள் என்னத்தை சொல்கிறது? மனதாலே வழிபாடு செய்யாதவனுடைய குற்றம் சொல்லுகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சேர்தல் இடைவிடாது நினைத்தல் என்று முதல் குறளே எங்களுக்கு சொல்லிவிட்டார். அப்போ இங்கே சேர்தல் என்று வைத்தபடியால் மனதாலே நினைக்காதவருக்கு என்ன வரப்போகிறது? வாழ்நாள் முழுக்க துன்பம் வரப்போகிறது.
தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? முதல் குரல்ல ரெண்டு குரல்ல சேர்ந்தார் சேர்ந்தார் என்று போட்டார் வழிபாட்டிலே. சேர்ந்தார் என்பது இடைவிடாது நினைத்தல் என்று மன வழிபாட்டை சொன்னது. அதே சொல்ல இங்க போடுறார். அப்ப என்ன அர்த்தம்? இங்க மன வழிபாடு இல்லாத பட்சத்திலே வருகிற குற்றத்தை சொல்லுகிறார் என்று அர்த்தம். மனக்கவலை தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.